இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதா தான் இருந்தது. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில ஒன்னொன்னா கடைபிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாம இன்னைக்கு பாரமா நினைச்சிட்டு வாழ்ற வாழ்க்கை ரொம்ப சுலபமா ஆயிடும். கர்ம பிலாசபிய பத்தி பேசணும், அதாவது கர்ம தத்துவம். இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் எடுக்கிற அத்தனை பிறவிலையும் ஒவ்வொரு பிறவில என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்துகிட்டேதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட முக்கியமா மனிதர்களா பிறவி எடுக்கிற நாம எப்பவுமே மனிதர்களா தான் பிறவி எடுப்போம். மனிதர்கள் விலங்குகளா பிறக்க முடியாது, விலங்குகளும் மனிதர்களா பிறக்க முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு மேலும் ஒரு படி மேல போய், இல்லைன்னா கரையிலிருந்து கொஞ்சம் ஆழத்துக்கு போய் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருமே வந்து தயாரா இருப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சியில எப்பவும் போல நம்மளுடைய கேள்விகளுக்கு விடையளிக்க வந்திருக்காங்க பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
என்னுடைய முற்பிறவியின் செயல்களும் அதனுடைய பலன்களும் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து அது வந்து மறைந்திருக்குமா, இல்ல அதுல வந்து சேர்ந்திருக்குமா?
நம்முடைய இன்றைய வாழ்க்கை வந்து நம்முடைய முற்பிறவியை சார்ந்துதான் இருக்கும். இப்போ இந்த உலகத்தை வந்து நம்ம ஒரு நாடக மேடைன்னு சொன்னோம். இதுல ஒரு பெரிய சீரியல் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த வாழ்க்கை வந்து ஒரு சீன் மாதிரி. சோ இந்த வாழ்க்கையில எனக்கு இருக்கக்கூடிய உறவுல பல விதமான உணர்வுகளின் பரிமாற்றங்கள் ஏற்படுது. மகிழ்ச்சி இல்ல துக்கம், இது ஒரு கொடுக்கல் வாங்கலை போல. இந்த இடத்துல எனக்கு இருக்கிற உறவுகளோட என்னுடைய உணர்வுகளின் பரிமாற்றம் முடிஞ்சு போன அடுத்த நொடியே ஆத்மா இந்த உடலை விட்டுட்டு வேறொரு உடல்ல, வேறொரு குடும்பத்துல, வேறொரு உறவுகள் கிட்ட அங்கே எப்படிப்பட்ட உணர்வுகளினுடைய பரிமாற்றம் ஏற்படுமோ அதற்கேற்ற ஒரு பிறவியை எடுக்கும். தாயினுடைய கர்ப்பத்துல நான்காவது மாதம் அந்த ஆத்மா என்பது அதற்கென்று உருவாக்கப்பட்ட அந்த உடல்ல போய் சேரும். அந்த உடலினுடைய வளர்ச்சி கூட அந்த ஆத்மாவினுடைய முற்பிறவியினுடைய செயல்கள் அதனுடைய தரத்திற்கேற்றார் போன்ற உடல் தான் அங்கு ரெடியாகும். இப்போ நாம இந்த கர்ம தத்துவத்தை பற்றி பேசும்பொழுது இதை ஒரே ஒரு பிறவில நாம வந்து விளக்கணும்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது நியாயமானதா இருக்காது. ஒரு சில ஆத்மாக்கள் குழந்தையா பிறக்கும்பொழுது ஒரு செல்வந்தரின் வீட்டுல பிறக்குது, ஒரு சில குழந்தைகள் சாப்பிடுவதற்கே இல்லாத ஒரு குடும்பத்துல போய் பிறக்குது. ஒரு சில இடத்துல அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த தாயும் தந்தையும் பிரிந்து விடுகிறார்கள். ஒரு சில இடத்துல வேறொரு பிரச்சனைகள் அந்த உறவுகள்ல ஏற்படுது. அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஆத்மா பிறந்த நாளிலிருந்தே ஒன்று மகிழ்ச்சியாகவோ இல்லை மகிழ்ச்சியற்ற நிலையையோ அனுபவம் செய்யுது. தாயினுடைய கர்ப்பத்துல உருவாகிற அந்த உடல்ல குறை இருக்குன்னு வச்சுக்கோம். இன்னும் அந்த குழந்தை இந்த உலகத்திற்கே வரல, எந்த காரியங்களும் செய்யல, ஆனாலும் அதற்கு கிடைத்திருக்கிற உடல் என்பது ஏதோ ஒரு குறைபாடுகளோட இருக்கு. இப்போ அந்த குழந்தை அந்த உடலினுடைய குறைபாடுகளோட இந்த உலகத்துல பிறந்ததுக்கு அப்புறமோ நிச்சயமா அது என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னா, அனைவருடைய வாழ்க்கையை விட என்னுடைய வாழ்க்கை என்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த நிலை என்பது ஏன், இதை யார் முடிவு செய்கிறார்கள், ஆத்மா எந்தவித சூழ்நிலையில பிறக்க வேண்டும், எப்படிப்பட்ட தாய் தகப்பனுக்கு பிறக்க வேண்டும், எப்படிப்பட்ட வீட்டில் பிறக்க வேண்டும், எப்படிப்பட்ட உடலோடு பிறக்க வேண்டும். ஒரு சில குழந்தைகள் வந்து நல்ல ஆரோக்கியத்தோட பிறப்பாங்க, ஒரு சில குழந்தைகள் உடல்ல குறையோடவோ இல்ல ஏதாவது ஒரு நோயோடையோ கூட பிறக்கிறாங்க. சோ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்முடைய செயல்களின் பலன் என்பது ஒரே ஒரு பிறவியை பொறுத்து இல்லை. நம்முடைய முற்பிறவியில நாம எதையெல்லாம் செஞ்சோமோ அதனுடைய அடிப்படையில என்னுடைய அடுத்த பிறவி என்பது தொடர்கிறது. குழந்தையாக ஒரு வீட்டில் பிறக்குதுன்னு வச்சுக்கோ, இப்ப அந்த குழந்தை ஏதாவது மன ரீதியான பாதிப்புல பிறக்கிறது அப்படின்ன போது அந்த கர்மத்தினுடைய கணக்கு என்பது அந்த குழந்தைக்கு அந்த ஆத்மாவிற்கு மட்டும் கிடையாது. அது எந்த வீட்டில் பிறந்திருக்கோ அதனுடைய பெற்றோருக்கும் அதை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கும் இருக்கிற கணக்கு தான். இது வந்து மிகவும் ஆழமான ஒரு கணக்கு. நான் இந்த வீட்டில் பிறக்கிறேன், எனக்கு மன ரீதியான ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது, நான் பிறக்கிற அந்த இடத்துல என் மூலமாக துக்கம் அப்படின்றது மற்றவர்களும் அனுபவம் செய்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில மட்டும் நான் வருத்தப்படுறதில்ல, ஆனா என் கூடவே சேர்ந்து என்னுடைய சகோதரர்களும் இல்ல என்னுடைய தாய் தந்தையும் என்னுடைய மற்ற உறவுகளும் கூட அந்த துக்கத்தை அனுபவம் செய்யறாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆழமான கணக்கு என்பது இந்த ஆத்மாக்களோடு இருக்கிறது. அதை தீர்ப்பதற்காக நான் இந்த வீட்டில் பிறக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே அவர்களை சார்ந்தே இருக்கும். என்னை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு என்பது அவர்களை சார்ந்து இருக்கும். அவர்கள் எப்பொழுதுமே என் பொருட்டு அமைதியாகவோ இல்லை நிம்மதியாகவோ இருக்க முடியாது. அதை உணர்கிற அந்த நிலையில அந்த குழந்தை இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில சமயங்கள்ல எது நமக்கு வந்து கஷ்டத்தையும் துக்கத்தையும் அதிகமா கொடுக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல அனைத்து குழந்தைகளும் ஆரோக்கியமா இருக்கு, இந்த உலகத்துல அனைத்து பெற்றோர்களும் சந்தோஷமாகத்தானே இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த துக்கம், என்னோட குழந்தை மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், அந்த ஒரு எண்ணம் தான் அதிகமாக மனதை துன்புறுத்தும். இப்போ நாம என்ன செய்யணும்னா இதை நாம புரிஞ்சுக்கணும். எனக்கும் இந்த வீட்டில் பிறந்திருக்கும் அந்த குழந்தை அந்த ஆத்மாவிற்கும் ஒரு ஆழமான கொடுக்கல் வாங்கல் கணக்கு என்பது இருக்கிறது. அதை வரவேற்க வேண்டும். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வீட்டில் அழுகையோ இல்ல துக்கமோ போன்ற எதிர்மறை உணர்வுகள் இருக்கக்கூடாது. அந்த ஆத்மாவை நான் வரவேற்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு என்னன்னா, மீண்டும் அந்த ஆத்மாவை மிகவும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் அரவணைத்து ஒரு நல்ல உணர்வுகளை அந்த ஆத்மாவிற்கு கொடுக்கிறேன். இது வரைக்கும் வந்து அந்த கர்ம தத்துவத்தினுடைய விஷயங்கள் விழிப்புணர்வுல இல்லாததுனால ஏன் இப்படி எதற்காக அப்படின்னு எதிர்மறை உணர்வுகளையே உருவாக்கிட்டு இருந்தோம். எந்த பெற்றோருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஆனா இதை நாம் பார்க்கிற கண்ணோட்டம் என்பது மாற வேண்டும். இது அந்த குழந்தையினுடைய தவறு கிடையாது, இல்லை நாமும் துக்கத்துல இருக்கக்கூடாது. இந்த ஆத்மாவிற்கு எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு நாம் மகிழ்ச்சியையும் அன்பையும் கொடுக்க வேண்டும். அதை உணர்கிற நிலையில அந்த ஆத்மா இல்லாம இருக்கலாம், ஆனாலும் நமக்கும் அந்த ஆத்மாவிற்கும் இருக்கிற அந்த கணக்கு என்பது கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிட்டே வரும். இந்த ஆத்மா தாயினுடைய கர்ப்பத்துல இருக்கும் பொழுது அதற்கு பல விஷயங்கள் காட்சியாக வரும். தன்னுடைய முற்பிறவியில் எதையெல்லாம் செஞ்சோம், இந்த பிறவியில நான் எதையெல்லாம் அனுபவிக்க போகிறேன் அப்படின்றது காட்சியா தெரியும். ஏன்னா அந்த சமயத்துல ஆத்மா என்பது பழைய உடலிலிருந்து விலகி இருக்கிறது. புதிய உடல்ல இருந்து கூட ஒரு விடுபட்ட நிலையிலும் ஆத்ம உணர்வுல, சோல் கான்சியஸ்னஸ் ஸ்டேஜ் சொல்லணும் இல்லையா, அந்த தான் ஒரு ஆத்மா என்கிற உணர்வுல இருக்கும். ஆத்மா என்கிற உணர்வு இருக்கும்போது எது சரி எது தவறு அப்படின்றது மிகவும் தெளிவாக தெரியும். அந்த சமயத்துலதான் ஆத்மா மிகப்பெரிய தண்டனையை ஒரு உணர்வின் மூலமாக அனுபவம் செய்கிறது. நான் இப்படிப்பட்ட தவறையெல்லாம் செஞ்சிட்டேன், அதற்காக நான் இந்த வீட்டில் பிறக்க போகிறேன், இப்படிப்பட்ட மகிழ்ச்சியற்ற நிலையை கூட நான் அனுபவம் செய்ய போகிறேன் அப்படின்னு எல்லாம் அதுக்கு தெரிய வரும். அப்போ நான் செய்த தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும், இந்த பிறவியிலாவது நான் தவறுகள் செய்யாமல் இருக்கணும், யாருக்கும் துக்கத்தை கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு எல்லாம் தனக்குத்தானே ஒரு ப்ராமிஸ் செஞ்சுக்கும். அதற்கப்புறமா அந்த ஆத்மா குழந்தையினுடைய வடிவத்துல வெளியில வரும். தான் வந்து கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது செய்த அந்த உறுதிகள் எல்லாமே மறந்துடும். மீண்டும் அங்கே இருக்கிற உறவுகளோட அதனுடைய கொடுக்கல் வாங்கல் உணர்வுகளின் பரிமாற்றம் என்பது உருவாகும். நம்ம குழந்தை அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஆத்மாவை தான். அந்த ஆத்மா ஒரு வீட்டில் வந்து குழந்தையாக பிறக்கும் பொழுது அந்த குழந்தைய நாம உன்னிப்பா கவனிச்சா நமக்கு தெரியும், அந்த குழந்தை தானா சிரிக்கும், தானா அழும். அந்த குழந்தை நம்ம பார்த்துதான் சிரிக்குது அழுகுது அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பிரசன்ட்ல கனெக்டடாவே இல்லை. அதுக்கு இந்த புதிய உறவுகள் வந்து தெரியாது. அதனால அது சிரிக்கிறதும் அழுதும் தன்னுடைய முற்பிறவிகள்ல ஏற்பட்ட அந்த நினைவுகளை வைத்துதான். பிகாஸ் தட் சைல்டு, அந்த புதுசா திறந்திருக்கிற அந்த குழந்தை இன்னமும் கடந்த காலத்தை சார்ந்தே இருக்குது. ஒரு 3-4 வயசு வரைக்கும் கடந்த காலத்தினுடைய நினைவுல தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த புதிய உறவுகள்ல வந்துட்டு அங்கே நடக்கிற பலவிதமான சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் வந்து அதனுடைய மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லேயரா மேல மேல படிய ஆரம்பிக்கும். முற்பிறவியினுடைய அந்த நினைவுகள் அடியில போயிடும். அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து பேசுகிற அந்த தருணத்துல முழுவதுமாகவே மறந்து போயிடும். இது வந்து இயற்கையினுடைய விதி அப்படின்னு கூட நாம சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப நல்ல அழகான விஷயம். ஏன்னா கடந்ததை மறந்துடும், இந்த புதிய உறவுகள்ல புதிய சூழ்நிலையில அந்த குழந்தை வளரும். அமெரிக்கால வந்து ஒரு டாக்டர் இருக்காரு, ரேமண்ட் மூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர். அவர் வந்து பலவிதமான ஆராய்ச்சிகளை இதன் பொருட்டு செஞ்சிருக்காரு. அவரோட இருக்க ஒரு சகோதரி வந்து பிரம்மகுமாரி இயக்கத்திலயும் இருக்காங்க. அவங்க வந்து பல தகவல்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ரேமண்ட் மூட் அப்படின்ற அந்த மருத்துவர் லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற புத்தகத்துக்காக பல ஆராய்ச்சிகளை 100,000-க்கும் மேலான கேசஸ்ல வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒரு கேஸ்ல கூட அவர்களுடைய முற்பிறவி என்பது விலங்காக இருந்தது கிடையாது, மனிதர்களாகத்தான் இருந்திருக்காங்க. அதுவும் நமக்கு ப்ரூஃப். இதை வந்து ஒரு மருத்துவ ரீதியாக மனநிலை பாதித்தவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்டா கூட செய்யறாங்க. ஹிப்னாட்டிக் ரிக்ரெஷன் அப்படின்றது அந்த சிகிச்சைக்கு பெயர். நம்முடைய மனதுல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, நினைவுகள் என்பது லேயர்ஸ் மேல லேயர்ஸ் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நோயாளியை ஹிப்னட்டைஸ் செய்து அவர்களுடைய எண்ணத்தின் வேகத்தை குறைத்து கொஞ்சம் கொஞ்சமா கடந்த காலத்திற்கு கொண்டு செல்வார்கள். அப்போ ஏற்பட்ட நினைவுகள் மேல வரும். அந்த நினைவுகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அதனுடைய விளைவாக இப்போ எனக்கு என்னுடைய குணங்களிலேயோ இல்லை என்னுடைய உறவுகளிலேயோ பிரச்சனைய நாம பார்க்கலாம். இப்படி ஆத்மாவை ரீவைண்ட் செய்யும் பொழுது 20 வருடங்களுக்கு முன்னால் ரீவைண்ட் செய்யலாம், அதே ஆத்மாவை 50 வருடங்களுக்கு முன்னாலும் செய்யலாம், 200 வருடங்களுக்கு முன்னாலும் கொண்டு செல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆத்மா அதேதான், ஆனால் வேறொரு உடலில் இருக்கலாம். இப்படியாக நாம வந்து முற்பிறவிக்கு அந்த ஆத்மாவை கொண்டு செல்லலாம். என்னுடைய முற்பிறவியின் செயல்களின் ஆதாரத்துல தான் இந்த பிறவியினுடைய உறவுகள்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல என்னுடைய குணங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அது அமைகிறது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும்.
இந்த விளக்கத்துல இருந்து ஒண்ணு வந்து தெளிவாகுது. இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உறவுகளுக்கு இடையேவோ இல்ல அந்த ஒரு பயம் இருந்ததுனாலே அந்த பயம் வந்து விலகிடும் இல்லையா?
ஆமா. ஏன்னா இது வரைக்கும் நமக்குள்ள இருந்த கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை, ஏன் அவர் என்ன இப்படி நடத்துறாரு அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. இப்போ அந்த கேள்விக்கான விடை என்பது தெரிந்துவிட்டது. என்னுடைய செயல்களுடைய பலனை நான் இப்பொழுது அனுபவம் செய்கிறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட உடனே பயம் என்பது விலகிவிடும், குழப்பம் என்பது தீர்ந்துவிடும்.
இப்போ நமக்கு ஒரு ஆன்மீக உணர்வு ஏற்பட்டிருக்கு. சோ அதன் அடிப்படையில உறவுகளுக்கிடையே ஏற்படுற பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கான முழு பொறுப்பு நான் தான், வேற யாரும் இதுக்கு காரணம் இல்ல அப்படின்ற ஏற்றுக்கொள்ற பக்குவம் வந்துடுச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது, பிரச்சனை எப்படி வருது, எதனால அப்படின்றதும் நமக்கு வந்து நல்லா புரியுது தெரியுது. ஆனா இதுக்கு மேல நாம என்ன செய்யணும்? இப்ப நடக்கிறது எல்லாமே வந்து வலிய கொடுக்குது, அந்த வலிய மாற்ற முடியுமா?
நிச்சயமா முடியும். இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்கிற அனைத்திற்கும் காரணம் பொறுப்பு என்பது நான் தான் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உருவாகும் பொழுது எனக்கு நடக்கின்றவைகளை மாற்றுவது அப்படின்ற பொறுப்பும் நம்முடையதுதான். கர்ம கணக்கை வந்து நம்ம தீர்க்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்காக மற்றவர்கள் அதை செய்ய முடியாது, ஏன்னா அவர்களும் கூட அந்த கணக்கு தீர்த்துட்டு தான் இருப்பாங்க. சோ எனக்கு வழிகாட்டலாம், உதவி செய்யலாம், ஆனால் என்னுடைய கணக்கை, நான் உருவாக்கிய இந்த கணக்கை நான் தான் தீர்க்க முடியும். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கு எனக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள் குணங்கள் அதனுடைய ஆதாரத்தில் நான் செய்கிற செயல்களை முதல்ல நிறுத்திடணும். அதற்கு பிறகு நான் புதிய எண்ணங்களை, ஒரு நல்ல எண்ணங்களை, சரியான உணர்வுகளை நான் உருவாக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில் நான் செயல்பட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து, முதல்ல எனக்கு இருந்த பழக்க வழக்கத்தினுடைய அடிப்படையில் எனக்கு வந்து ஆசைகள் இருந்தது, பயம் இருந்தது, கோபம் இருந்ததுன்னு வச்சுக்குவோம். இப்போ அதை எல்லாத்தையும் நிறுத்திடுறோம், அந்த எண்ணங்களை மாற்றி விடுகிறோம், புதிய எண்ணங்களை நாம உருவாக்குகிறோம். நான் ஒரு ஆத்மா, இன்னொரு ஆத்மாவோட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றப்போ அந்த உறவுல வந்து அன்பு மட்டும்தான் இருக்கும். அங்கே கோபமோ இல்லை பயமோ இல்லை மகிழ்ச்சியற்ற நிலையோ இருக்காது. ஏன்னா எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ஆத்மா என்கிற உறவுல, ஆத்மா என்கிற உணர்வுல வந்து நான் அனைத்தும் நிரம்பியவன். சோ எனக்கு யாரிடத்திலும் எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் புதிய எண்ணங்களை என்னுடைய ஆத்மா என்கிற அந்த உணர்வினுடைய அடிப்படையில என்னுடைய இயல்பான சுபாவத்தை மேல கொண்டு வரேன். நம்ம முதலேயே பார்த்தோம், ஆத்மாவினுடைய இயல்பான குணங்கள் அமைதி, அன்பு, மகிழ்ச்சி. அதற்கு மேல நாம் பல பிறவிகளாக, நாம் அடுக்கடுக்காக கொண்டு வந்த பழக்க வழக்கங்களின் அடிப்படையில உருவான சம்ஸ்காரம் என்பது லேயர்ஸ் மேல லேயரா இருக்கு. இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் கீழே இருக்கிற அந்த ஸ்டாக்ல அடியில இருக்கிற என்னுடைய உண்மையான இயல்பான குணங்கள் இருக்கு இல்லையா, அதை நான் மேல கொண்டு வரேன். அதனுடைய அடிப்படையில நான் எண்ணங்களை உருவாக்குகிறேன். இப்போ அந்த எண்ணத்தை நான் உருவாக்குகிறேன், அதன் அடிப்படையில உணர்வையும் உருவாக்குகிறேன், அதை உடனே நான் செயல்ல கொண்டு வரணும். அந்த செயலின் அடிப்படையில் என்னுடைய இன்னொரு எண்ணம் உருவாகிறது. உங்களை பத்தி நான் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறேன் அப்படின்னா, அதை எண்ணத்தோட நிறுத்திடாம அதை நான் செயலிலையும் கொண்டு வரேன். சோ நான் அந்த செயலையும் செஞ்சு காமிச்சிட்டேன் அப்படின்னா, என்னுடைய அடுத்த எண்ணம் அதனுடைய அடிப்படையில தான் வரும். அதை நாம செய்ய செய்ய என்னுடைய அந்த உண்மையான அந்த குணங்கள் என்பது மேல வந்துடும். இப்போ இதை வந்து நான் பயிற்சி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அப்படி நான் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த கணக்கு என்பது கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகும். இது ஒரு புதிய பயிற்சி. இதை செய்யும் பொழுது நாம இருக்கிற இடத்துல வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா நாம மட்டும் ஒழிச்சிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கும் தூக்கம் வந்துடும். அதே மாதிரியான விஷயம்தான் இதுவும். இப்போ நாம செய்யற இந்த பயிற்சி என்பது, இந்த விழிப்புணர்வு என்பது நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படின்னா, நாம இந்த சேவை மையங்களுக்கு போறது, அங்க இதே மாதிரி பயிற்சியை செய்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் கிட்ட தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது, அவர்களுடைய அனுபவத்தை கேட்கறது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நாள் முழுவதும் சுய நினைவோடைய நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நாம மாத்திக்கிட்டே வரும்பொழுது என்னுடைய ஆத்மாவினுடைய இயல்பான குணங்களின் அடிப்படையில நான் எண்ணங்களையும் செயல்களையும் செய்யும் பொழுது தானாகவே என்னுடைய பழைய பழக்க வழக்கங்கள் என்பது மறைஞ்சு போயிடும். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு என்பது சாதாரணமாயிடும். இப்படி நான் என்னுடைய கர்மத்தினுடைய கணக்கை நான் தீர்த்துக்கிட்டே வரலாம். இது ஒரு முறை. இன்னொரு ஒரு முறை என்பது என்ன அப்படின்னா, இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உறவுகள்ல வந்து பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த உறவினுடைய பொருட்டு நமக்கு வந்து துக்கம், வேதனை, கஷ்டம் அதெல்லாம் ஏற்படும். அந்த உறவை விட்டு நம்ம விலகவும் முடியாது. அதே நேரத்துல நான் என்னுடைய கர்ம கணக்கையும் நான் தீக்கிறோம். அப்போ நாம் அவர்களை நேருக்கு நேர சந்திக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அது ஒரு வழி. எப்படின்னா, அவங்க கிட்ட நமக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு, அது கிடைக்கல அப்படின்னா எனக்கு துக்கம் இருக்கு, எனக்கு வந்து மகிழ்ச்சியற்ற நிலை, அமைதியற்ற நிலை அதெல்லாம் உருவாகுது. என்னுடைய கடந்த காலத்தினுடைய செயல்களினுடைய அடிப்படையில தான் இப்போ நிகழ்காலத்துல எனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் அப்படின்ற விழிப்புணர்வு நமக்கு வந்திருக்கு. இப்போ அவங்களுடைய கோபமோ இல்ல அவர்கள் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது வந்து என்னாலதான், இது என்னுடைய பொறுப்பு அப்படின்றதை நாம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ணணும்னா, இவர்கள்கிட்ட இருந்து எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, என்ன ஒரு அட்டாச்மெண்ட் ஒண்ணு இருக்கு, எதை நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். இப்போ அவங்க என்கிட்ட அன்பா நடந்துக்கணும் அப்படின்றது கூட ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா, அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அது கிடைக்காதப்போ எனக்கு மனதுல வேதனையும் வலியும் துக்கமும் உருவாகுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்டை விட்டுடும். சோ யூ ஹாவ் டு லெட் கோ. நான் அன்பே உருவானவன், அமைதியே உருவானவன், மகிழ்ச்சியானவன், நான் அனைத்துமே நிரம்பியவன் அப்படின்ற ஒரு உணர்வுல இருக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் அவர்களிடமிருந்து இல்லை. அவர்கள் எதை சொல்கிறார்களோ சொல்லட்டும், என்ன இழிவா பேசுறாங்களா பேசட்டும், ஆனா நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா அவர்கள் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அதற்கான ஒரு ரெஸ்பான்ஸ நான் தான் உருவாக்க போறேன். இவ்வளவு காலம் வரைக்கும் அவங்க நல்லா பேசணும்னு எதிர்பார்த்து, அவர்கள் கிட்ட இருந்து நான் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து, அவர்கள் பேசுவதை நான் எடுத்துக்கொண்டு என்னை நானே புண்பட செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ அவர்கள் எப்படி பேசுகிறார்களோ பேசட்டும், எவ்வளவு பேசுறாங்களோ பேசட்டும், அதுல இருந்து நான் விலகிறேன். நான் என்னுடைய மனதினுடைய நிலையை வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்னா என்னுடைய கணக்கு என்பது கொஞ்சம் கொஞ்சமா தீரும். அவங்க இதுக்கு மேல எதை பேசினாலும் அது என்னை புண்படுத்தாது. ஏன் அப்படின்னா அதற்கான ரெஸ்பான்ஸ் அதை நான் தான் உருவாக்குறேன். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கோவப்படுறாங்க, என்ன வந்து இழிவா பேசுறாங்க, இல்ல கேவலமா பேசுறாங்கன்னா உடனே நான் என்ன செய்வேன்னா அதுக்கு எதிர்மறையா நானும் கோவப்படுவேன். ஏன் இப்படி பேசினாங்க, அப்படி பேசினது தப்பு, அப்படி பேசி இருக்க கூடாது அப்படின்னு எதிர்மறை எண்ணங்களை நானும் உருவாக்குவேன். ஏதாவது ஒரு சமயத்துல நானும் அவங்களுக்கு பதில் கொடுக்கறேன் அப்படின்னு நாம எண்ணங்களை உருவாக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குனாங்க, அதுக்கு காரணம் நாம தான். ஆனா திரும்பவும் நான் மறுபடியும் இன்னொரு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குறேன், அதனுடைய அடிப்படையில உணர்வுகளை உருவாக்குகிறேன், அதனுடைய அடிப்படையில மீண்டும் செயல்களை செய்யறேன். இப்போ அந்த செயல்களினுடைய அடிப்படையில மறுபடியும் எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். சோ இது மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். இங்க நான் என்னுடைய கர்ம கணக்க செட்டில் பண்றதுக்கு பதிலாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரியான சமயங்கள்ல இதுல வந்து நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களை நாம மன்னிக்கல, என்னை நான் மன்னித்துக் கொள்கிறேன். இவ்வளவு காலமாக அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டு அதுல என்னை நானே வேதனைப்படுத்திக் கொண்டேன், எனக்கு நானே வலியை உருவாக்கி கொண்டேன். இப்போ எனக்கு விழிப்புணர்வு வந்துவிட்டது, அவர்களிடம் எனக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, அவர்கள் சொல்கிற வார்த்தைகளால் நான் எனக்கு வலியை உண்டாக்கப் போவதில்லை அப்படின்னு நாம சொல்லும் பொழுது அந்த கணக்கு என்பது கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிடும். மூன்றாவது முறை அப்படின்றது வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. ஆத்மா பரமாத்மாவிடம் தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது, தியானத்துல நாம அதை தான் செய்யறோம் இல்லையா, ஆத்மா பரமாத்மாவிடம் தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது பரமாத்மா ஞான சூரியனாக இருக்கிறார். அவரிடமிருந்து சக்தி வாய்ந்த கிரணங்கள் வெளிப்படுகிறது, அது என்னை அடைகிறது. அப்பொழுது என்னுடைய பல விதமான சமஸ்காரங்கள், பல விதமான பழக்க வழக்கங்கள், எதிர்மறை குணங்கள் லேயர்ஸா இருக்கு. அப்போ பரமாத்மா கிட்டேந்து வருகிற அந்த சக்தி வாய்ந்த கிரணங்கள் அது மேல படும் பொழுது எனக்குள்ள இருக்கிற காயமாகட்டும், இல்ல தேவையற்ற நினைவுகளாகட்டும், ரணங்களாகட்டும், இல்ல எதிர்மறை குணங்களாகட்டும், அவற்றை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவார்னா குணமாக்கி விடுவார், எரித்து விடுவார். பிகாஸ் அவர் வந்து ஹீலிங் பவர், எதையும் குணமாக்குபவர். எனக்குள்ள இருக்க அந்த எதிர்மறை உணர்வுகளையும் எண்ணங்களையும் எரித்து விடுவார். அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகும்னா ஆத்மாவுக்கே உரிய அந்த இயல்பான உண்மையான குணங்கள் அது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துடும். ஒரு கிண்ணத்துல வந்து ஒரு அழுக்கான தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா அந்த கிண்ணத்தை வந்து காலி செய்யாம அந்த கிண்ணத்துல தூய்மையான பாலை ஊற்றிக்கொண்டே வரும்பொழுது ஏதாவது ஒரு நாள் அந்த கிண்ணம் தூய்மையான பாலா நிரம்பிவிடும் இல்லையா. அதே போலதான் நம்முடைய மனமும், இந்த மனம் முழுக்க எதிர்மறை எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் தேவையற்ற நினைவுகளாலும் நிறைஞ்சிருக்கு. இப்போ நாம பரமாத்மா கிட்ட தொடர்பு கொண்டு நாள்தோறும் அவருடைய நினைவில அவரிடமிருந்து அன்பை நாம் பெறுகிறோம், சக்தி வாய்ந்த கிரணங்களை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்ப என்ன ஆகுனா நம்முடைய மனம் என்பது அந்த சக்தியால் அந்த அன்பால் நிறைந்துவிடும். அப்ப நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் மற்றவர்களிடம் இருக்காது. இந்த முறையில் நம்முடைய பாவக்கணக்கையும் கர்ம கணக்கையும் நாம தீர்த்துக்கலாம்.
எப்படி பார்த்தாலும் நாம செய்யற எல்லா செயல்களுக்கான பலனை அனுபவித்துதான் ஆகணும், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல. ஆனா நீங்க சொன்ன இந்த சில முறைகளை பார்க்கும்பொழுது இதெல்லாமே வந்து நமக்கு எளிதா தெரியுது.
நம்முடைய குணங்களும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் மாறும்போது என்ன ஆகும்னா, இந்த சூழ்நிலைகளை நம்மால் சரியாக ஒரு சரியான மனநிலையில இருந்து சந்திக்க முடியும், அதை கடந்து வர முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க இவ்வளவு செய்றீங்க, தியானம் செய்றீங்க, உங்களுக்கு வந்து நோய் வர்றது இல்லையா, உங்களுக்கு ஏன் நோய் வந்தது, உங்களுக்கு ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு, உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த தியானத்தை செய்யறதுனால எதுவுமே வராது அப்படின்றது இல்ல. எனக்கு வருகிற நோயாகட்டும், இல்ல எனக்கு நடக்கிற ஆக்சிடென்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது என்னுடைய செயல்களினுடைய விளைவு. சோ நான் அந்த கர்ம கணக்கை நிச்சயமா கழிச்சுதான் ஆகணும். ஆனா அதே சமயத்துல சாதாரணமா ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது, உடல் வலி அப்படின்றது ஒண்ணு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு. அதன் மூலமாக ஆத்மாவும் வேதனைப்படுகிறது, அந்த வலியை அனுபவம் செய்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலை என்பது நமக்கு தியானத்துல இருக்காது. ஏன்னா நம்முடைய மனம் என்பது மிகவும் வலிமையானதாக சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது, அனைத்தையும் புரிந்து கொள்ளுகிறது. அதனால மன ரீதியாக நான் வேதனை அடைய மாட்டேன்.
இப்படி இருக்கிறதால எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அந்த வலிமை கிடைக்குது ஈஸியா நம்ம அதை வந்து கடந்து போகிறதுக்கு.
இப்போ மூன்று விதமாக நம்முடைய கர்ம கணக்கை நாம தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நான் ஆத்மா என்கிற உணர்வுல அந்த ஆத்மாவினுடைய இயல்பான குணங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பரமாத்மாவிடம் நான் தொடர்பு கொள்ளுகிறேன், அவரிடமிருந்து கிடைக்கும் அந்த சக்தியின் மூலமாக என்னுடைய கர்ம கணக்கை நான் முடிக்கிறேன். பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் வரும், ஆனால் வரும், போய்விடும், அதனுடைய பாதிப்பு என்பது எனக்கு இருக்காது. இப்ப தியானத்தின் மூலமாக பரமாத்மாவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு சக்தி என்பது, சூழ்நிலை எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய மனம் என்பது ஒரு சீரான நிலையில இருப்பதற்கு உதவி செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப சின்னதா ஒரு கடுகு மாதிரி பாக்கிறதுக்கு நமக்கு இந்த சக்தி என்பது உதவுகிறது.
அதனாலதான் நம்ம வாழ்க்கையே என்னால வாழ முடியாத காரணம் இந்த சூழ்நிலை அப்படின்னு சூழ்நிலையதான் பெருசா எடுத்துக்கிறோம். இன்னைக்கு வந்து என்னுடைய சிவத்தந்தை அவருடைய துணை எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுதே எல்லாமே எனக்கு வந்து ஒரு மடு மாதிரிதான். இப்போ
இவ்வளவு நாள் நாம வந்து ஒரு கான்செப்ட் இல்ல கருத்தோட தொடர்பு வச்சிட்டு இருந்தோம். இப்போ பரமாத்மா அப்படின்ற ஒரு துணையோட நாம உறவை ஏற்படுத்தி இருக்கோம். அவர் நம்ம நினைச்ச உடனே நமக்கு துணையாக வந்துடுறாரு. அந்த துணை நம்மோடு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதை நாம மிக சுலபமா கடந்து சென்று விடலாம்.
நிஜமாவே அற்புதமான விஷயம் தான். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
உங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நீங்க அதை எங்களை தொலைபேசி மூலமாவோ அல்லது இமெயில் முகவரிக்கோ ஒரு இமெயில் அனுப்பலாம். இப்பொழுது விடை பெறுகிறோம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி